யாத்ராமா 12 அதிகாரம் 21-23 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் கழுவுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரர்கள் உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார்.
சரி, போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னதாக அவர் பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த பஸ்கா வந்து ரியலாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் அது நிறைவேறுகிறது. அதிலிருந்து ராகவி நாராயணியானது இதுவரைக்கும் எல்லா கிறிஸ்தவங்களும் அனுசரித்துக் கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நம்ம வெளிப்பாடோடு அதை செய்கிறோம், அவங்க வெளிப்பாடு இல்லாதபடி பாரம்பரியமா அதை செய்கிறாங்க. நம்ம விசுவாசத்தோடு பங்கு பெறுகிறோம், அவர் விசுவாசம் இல்லாதபடி சத்தியத்தை அறியாதபடி அதில் பங்கு பெறுகிறார்கள். நம்ம வந்து எல்லாத்தையும் விளக்கமாக அறிந்திருக்கிறோம். இங்க வந்து இந்த பஸ்கா ஆட்டுக்குறி அடிக்கப்பட்டது ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஷேடோவா இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் ரியாலிட்டியா இருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
உண்மையான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. எவ்வளவு பலி செலுத்திருப்பாங்க, எவ்வளவு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக பலி செலுத்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அவங்க பலி செலுத்துறாங்க. டெய்லி சாக்ரிஃபைஸ் இருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அநேக பலிகளை அவர் செலுத்திருக்கிறார். எல்லா பலியும் ஜீசஸ் கிரைஸ்ட்
நிறைவேறும்.
விசுவாசிக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் கல்வாரியில் மறிச்ச பிறகு ரியல் லேம்ப் அங்க மறிச்ச பிறகு நேச்சுரல் லேம்ப் அதுக்கு பிறகு நம்ம செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியப்பட்டிருக்கிறாரே. 1 Cor 5:7 விதமாய் வாசிக்கிறோம். அந்த பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். இப்ப விசுவாசத்தோடு கூட நாம் இதில் பங்கு பெற வேண்டும். இந்த அப்பமானது இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ரத்தமானது திராட்சியாசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமா மாறல, இயேசு கிறிஸ்துடைய சரீரமா மாறல. அதான் கத்தோலிக்கக்காரனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். கத்தோலிக்கக்காரங்க வந்து அந்த பிரெட் இயேசுவின் சரீரமாகவே மாறிடுதுங்கிறாங்க. அதான் நம்ம வந்து ஒரு அடையாளமாக பங்கு பெறுகிறோம். 3 காரியங்களை அடையாளமாக செய்யணும். 1 ஞானஸ்தானம், 2 ராப்போஜனம், 3 ஃபீட் வாசிங். மற்ற எதையுமே நம்ம அடையாளமா செய்யல. புறம்பான காரியம் இந்த 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு அதை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். அந்த பாஸ்கர் லேம்ப் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நம்ம பார்க்கும் பொழுது கிரைஸ்ட் அவர் பாஸ்ஓவர் இஸ் சாக்ரிஃபைஸ்ட் ஃபார் அஸ், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த பலியினாலே நல்லாறு பசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 10:10 வாசிக்கலாம். 10:10 வசனம்.
இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டனாலே அந்த சிலத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்ட அப்படினாலே அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். We are sanctified. அந்த பலியினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால மேற்கொண்டு பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தும் வரைக்கும் அவர் பலி செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ரத்தம் அங்கே சித்தப்பட்ட பிறகு இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். இந்த ரத்தத்தை வந்து அவங்க நிலைக்கால பூசணும். 2 நிலைக்கால்களிலும் மேற் சட்டத்திலையும் பூசணும்னு சொல்லியிருக்கு. யாத்ராம 12:7 வாசிக்கலாம். யாத்ராம 12:7
அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் ரெண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து.
வீட்டினுடைய நிலைக்கால்கள் 2 போஸ்ட் இருக்கிறது. இந்த 2 போஸ்ட்லையும் வந்து ஈசோப்பு கொழுந்தினாலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் பூச வேண்டும். மேல் சட்டத்திலையும் பூச வேண்டும். ஒரு வாசலுக்கு என்னன்னா 2 போஸ்ட் இருக்குது. மேல் சட்டம் இருக்கு, கீழே ஒரு சட்டம் இருக்கு. இப்ப நிறைய வீட்டில் அந்த கீழே சட்டம் வைக்கிறது இல்லை. ஆனா அந்த காலத்தில் எல்லா வீட்லையும் கீழே ஒரு சட்டம் உண்டு. அதனால இந்த 2 போஸ்ட்லையும் மேல இருக்க சட்டத்திலையும் பூசணும், கீழே இருக்கிறதில் பூசக்கூடாது. அந்த ரெண்டு நிலைக்காலையும் மேச்சிடத்துல தான் பூசணும், கீழ்ச்சட்டத்துல வந்து பூசக்கூடாது. எது எது ஏன் பூசக்கூடாது, அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கீழ் சட்டத்தை வந்து நம்ம மிதிச்சுக்கிட்டு வர்றோம், காலால அதை மிதிச்சுக்கிட்டு வர்றோம். அங்க வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினா அது இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மிதிச்சுக்கிட்டு வந்ததுக்கு அடையாளமா இருக்கும். அதான் ஆண்டவர் பர்டிகுலரா சொல்லியிருக்கிறாங்க. சிலர் வந்து அங்க ஒண்ணும் புரியாம அல்லது நெஞ்சானமாக சும்மா எல்லாருக்குமே பூசிருப்பாங்க. கர்த்தர் பர்டிகுலரா சொல்லியிருக்கிறார், ரெண்டு நிலைக்காலங்களையும் மேல் சட்டத்திலாம் பூசணும், ஆனா கீழே இருக்க ரத்தத்தில் பூசக்கூடாது. ஏனென்றால் அங்க வந்து இயேசு ரத்தத்தை நாட்டுக்குட்டி ரத்தத்தை பூசும் பொழுது அது மேல மிதிச்சு நடந்து வரும் பொழுது அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது, தேவனுக்குமான திருசுவின் ரத்தத்தை நம்ம மகளிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. நம்ம சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்வோம் என்றால் ஏப்ரல் 10, 27 வாசிங்க.
தேவனுடைய குமாரன் காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான்.
தேவனுடைய குமாரனை நம்ம காலின் கீழ் மிதித்து நம்மை பரிசுத்த பண்ணுற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அவிதமாக ஜீவிப்பதற்கு அடையாளமா இருக்குது. அவன் எவ்வளவு பெரிய கொடிய ஆட்சினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்கள் அதான் பேக்ஸ்லைடிங் சோர்ஸ். பசங்க நெசங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் அப்படி அவங்க சொல்லுவாங்களான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதான் சர்ச்சில் பேரா போறாங்க, சமீபத்திலேயும் சிலர் போயிருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை அப்ரிசியேட் பண்ணோம்னா நம்ம பெருமை பற்ற முடியாது. ஏன்னா இவங்க கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்களா, இதே வாழ் கடைசி வரைக்கும் அப்படி சொல்லுமா, நம்ப முடியாது. எல்லாரும் நல்லா ஒரு சிலர் நமக்கு தெரியாது, நம்ம ரொம்ப நம்பி இருப்போம் இவங்க கடைசி வரைக்கும் ஆத்துல நிலைத்திருப்பாங்க. அவங்களால நிலைத்திருக்க முடியாது. புருஷனோட மனைவி ஒட்டி கூடுவாங்க, புருஷனை வந்து திருத்தது மனைவியினுடைய கடமை. மனைவி சேர்ந்து போனா அனன்யா சப்பிரால் மாதிரி ஆயிடுறது, ரெண்டும் சேர்ந்து போய் சொல்வது. அதே போல என்னன்னா சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து மனப்பூர்வமாக பாவம் செய்யும் பொழுது வார்த்தையை விட்டு விலகும் பொழுது அவங்க வந்து என்னன்னா ரத்தத்தை கீழே பூசி அது மேல மிதிச்சது கடையாளமா இருக்கு. மேல் சட்டத்திலையும் என்ன சொன்னா அந்த ரெண்டு கோஸ்லதான் பூசணும்னு சொல்லப்படுது. அவங்க கீழே பூசி அதை மிதிக்கிறாங்க. தன்னை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி அதை காலின்கீழ் மிதிக்கும் பொழுது எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு அவள் பாத்திரங்களா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். யாரு அறிந்த பின்பு மனப்பூர்வமாக கர்த்தருடைய வார்த்தை விட்டு பின்வாங்கி போறவர்கள். நோ பிளட் வாஸ் புட் அப்ஆன் தி த்ரெஷ்ஹோல்ட். அந்த த்ரெஷ்ஹோல்ட் அவன் அடிச்ச சட்டத்தில் வந்து எங்க பிளட் எங்க போடக்கூடாது. அந்த மாதிரி அதை மெத்தடி காலின்கீழ் மிதிப்பதற்கு அடையாளமா இருக்கிறது. பசுதம் செய்த ரத்தத்தை காலின்கள் மிதிக்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை ஏற்படும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கு. ரெண்டு அந்த கதை வாசல்ல பூசும் பொழுது பார்த்த உடனே தெரியும் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆமீன்,
ஆமீன்.
இதுதான் டிஃபரன்ஸ். எகிப்து மக்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். அவங்க வீட்டு வாசல்ல ரத்தம் பூசப்படல, இவங்க வீட்டு வாசல்ல ரத்தம் பூசப்பட்டிருக்குது. அதனால மீட்கப்பட்டவர்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இவங்க இயேசு ரத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க இயேசு ரத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். மெசேஜில் இருந்தா கூட நிறைய பேர் இயேசு ரத்தத்தின் கீழே வரல. அதனால இந்த ஒரு டிஃபரன்ஸ் நமக்கும் மற்றவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழ் இருக்கிறோம், எத்தனை ரத்தம் இருக்கிறோம். உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமீன்,
ஆமீன்.
நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். பிளட் வந்து என்ன செய்யப்படும் பொழுது அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கணவர்கள் பெரிய பலத்த ஜாதி தான், இதை விட அவங்க பலத்த ஜாதி. இவங்க வந்து சாதாரண ஒரு நாட்கள் தான். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை இருக்கிறது, ஒரு பலத்த கோட்டை தான். இவங்க வந்து சாதாரண மக்கள், ஆனாலும் கூட அவங்க இவங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன் மேற்கொள்ள முடியாது, அவங்க ரத்தத்தின் கீழ் இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், அதுதான் வந்து பாதுகாப்பான இடம். சேஃப்டி சோன் வந்து அண்டர் த பிளட், ரத்தத்தின் கீழே இருப்பது. அந்த எரியோ வால்ஸ் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை அவளை பாதுகாக்க முடியல, அது அவங்க மேல விழுந்தது. அதே போல மனு பல நம்பிக்கையில இருப்பா, அவன் நம்ம ரொம்ப செக்யூரா இருக்கிறோம் நினைப்பா, ஆனாலும் அவனுக்கு அது பாதுகாப்பு கொடுக்காது. அதனால் இந்த இவள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த ராஜா வந்து ரத்தின் அடியில் அவள் காணப்படுகிறாள். சிவப்பு நூலை கைகளந்து ஜன்னல கட்டி அதற்குள்ளாக தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் கூறி கொண்டு வைத்திருக்கிறாள். யோசுவா 2:17 வாசிக்கலாம்.
அப்போது அந்த மனுஷன் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்புள் கயிறுகளை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலும் வீட்டிலே சேர்த்துக்கொள்.
உன்னுடைய தகப்பன் குடும்பத்தார், உன்னுடைய வீட்டார் எல்லாரையுமே என்ன செஞ்சீங்க, நீ வந்து உன்னுடைய வீட்டுக்குள்ள கூட்டி சேர்த்துக்க, ஜன்னல்ல சிவப்பு நூல் கயிறு கட்டும். இதுதான் மற்றவங்களுக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம், உலகத்தின் மக்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு மரணம் இல்லை, நமக்கு வந்து ராப்சர் உண்டு. எத்தனை ரத்தத்தை நினைச்சிருந்த நிலக்கால பூசி அவர்கள் வந்து அதுங்க இருக்கும் பொழுது, நடு ராத்திரியிலே அந்த மிட் நைட் வரும் பொழுது சங்கார தூதன் அங்க புறப்பட்டு சென்று எல்லோரும் வீட்டிலையும் பார்வையுடைய அரண்மனை முதற்கொண்டு காவல் கடங்களில் இருக்கிற அந்த சிறையில் இருக்கிறவனுடைய குடும்பம் வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் மரணம் வந்தது. அழுகை கூக்கல் அங்கே ஏற்பட்டது. அதிகாரியான 29:30 வாசிக்கலாம்.
நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வையுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பெயர் அனையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்போது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குடல் எகிரே
உள்ள கூக்குதல் ஏற்படுது, எல்லாரும் வீட்டிலையும் கூக்குதல் ஏற்படுகிறது, தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிறது. ஆனால் இவங்க வந்து எங்க இருக்கிறாங்க, ரத்தத்தின் அடியில இருக்கிறாங்க. அப்பொழுது என்ன கூக்கல் நடக்குது, ரத்தருவில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சு, எந்தாவது வீட்டில் ஒரு பிரச்சனைனா சத்தம் கேட்டுச்சுன்னா எல்லாரும் ஓடி ஓடி போய் பார்ப்பாங்க. எங்க வீடு பின்னால் ரொம்ப பின்னால இருந்துச்சு, சர்ச்சை இருக்கு பின்னால், எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. ராத்திரி பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும், காலையில் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எங்களுக்கு தெரியாது. ஆனா ஜனங்களுக்கு சின்ன சண்டடி ஏற்பட்டாலே, ஒரு வீட்டில் ரத்தின ஏற்பட்டு சண்டை ஏற்றாலும் அத்தனை பேரும் ஒன்னா கூடியிருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. அதே மாதிரி காட்சிகளை நம்ம அடிக்கடி நம்ம கண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த வீட்டில் ஏதோ கூக்கல் கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஆபத்து இருக்குது, எல்லாரும் வெளியிடுறாங்க. இப்போ எல்லாரும் வீட்லையும் கூக்கல் கேட்குது, ஒருத்தர் வீட்டில் இல்லை, எல்லார் வீட்லையும் சுத்தி வந்து கூக்கல் கேட்குது. எகிப்து தேசம் முழுவதும் கூக்கல் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எகிப்து தேசம் ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு அது ஒரு தமிழ்நாடோட கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன சிட்டி தான், சின்ன ஒரு கண்ட்ரி தான். இப்பவுமே எகிப்தியம் இருக்குது. அந்த எகிப்து தேசம் முழுவதும் கூக்கல் கேட்பா எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு பாருங்க. நம்ம அதை கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு நாள் ராத்திரி நடு ராத்திரி 12 மணிக்கு எல்லார் வீட்லையும் கூக்கல் இருக்குது. ஆனா இப்பொழுது என்ன செய்ய, என்ன கூக்கல் இருக்குதுன்னு சொல்லி அதை கேட்கறதுக்காக வெளியே போகக்கூடாது. அங்க அதான் கண்டிஷன், யாருமே வெளியே போகக்கூடாது. நடுராத்திரியில 12 மணிக்கு கூக்கல் கேட்கிறது, வர வர கூக்கல் அதிகமாகிறது, எல்லார் வீட்லையும் கூக்கல் கேட்கும். மகா கூக்கல் ஏற்படும் பொழுது நீங்க மோசம் என்ன சொல்லி இருக்கிற, பெரிய காலம் வரைக்கும் நீங்க வெளியே போகக்கூடாது. 22:22 கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
விடியற்காலம் வரைக்கும் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா என்ன கூக்கல் கேட்டாலும் நீங்க மோசம் சமாளம் என்னன்னா, தேவ பார்த்து என்ன உங்க வீட்டை விட்டு வெளியே நீங்க வேடிக்கை பார்த்துக்காதோ அல்லது என்ன நடக்கணும் விசாரிக்கவோ நீ போகக்கூடாது. அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் நீங்க வந்து ஈடு இறக்கப்பட்டோ அல்லது செய்து வேடிக்கை பார்த்ததுக்காகவோ வெளியே போகவே கூடாது. விடியற்காலம் வரைக்கும், 6 மணி வரைக்கும் வெளியே போகக்கூடாது. அதனால 12 மணி 6 மணி வரைக்கும் அவங்க சத்தத்தை கேட்கிறாங்க, ஒருத்தரும் வெளியே போகக்கூடாது. உங்க குழந்தைகள் கூட வெளியே போகக்கூடாது. விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். And none of you shall go out of the door of his house until the morning. அதுதான் கமாண்ட்மெண்ட். தேவனுடைய வார்த்தையை எக்ஸாக்டா கடைபிடிக்கணும். அதே போல இங்கே வந்து ராஜா வந்து சிவப்பு நூல் கைகளை இருக்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தின் கீழே இருக்கிறார். ஸ்கார்லெட் த்ரெட் வந்து பெட்டர் ஜீசஸ்க்கு அடையாளம் இருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்படுவதென்றால், யாரும் வீட்டை விட்டு வெளியே போனா நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு யோசுவா உடைய ரெண்டு தேவதாரிகள் சொல்லுகிறாங்க.
உன் வீட்டு வாசலில் வெளியே புறப்பட்டால் அவனுடைய ரத்த பழி அவன் தலைமையில் இருக்கும், எங்க மேல் குற்றம் இல்லை, உன் வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்படுதே ஆகியும் அவனுடைய ரத்த பழி
வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. அன்னைக்கு நாங்க வந்து பகவதி வரும்பொழுது அந்த எரிய கோட்டை சுற்றி வரும்பொழுது அந்த நேரத்தில் யார் யாரு உங்க வீட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கூட்டி நீங்க வச்சுக்க குடும்பத்தார எல்லாம். ஆனா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எங்க கண்டிஷன் அதுதான். வீட்டை விட்டு வெளியே போனா என்ன நீங்க வந்து அழிவு பண்ணி பெற வேண்டியிருக்கும். நாங்க அது ஒருவேளை நாங்களே சங்காரம் பண்ணிடலாம் அப்படி வந்து ஒரு சூழலை ஏற்படும். ஆனா வீட்டுக்குள்ள இருந்தா அவங்கள வந்து நாங்க சேதப்படுத்த மாட்டோம். அப்படி சேதப்படுத்தினா அது வந்து என்ன பழி இருக்கிறது? இவ்விதமாக சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். அதனால பாருங்க, நம்ம வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தின் கீழே வந்துடும். ஆமே
ஆமே.
ஒன்னு யோவான் ஏழாம் வசனம், ஒன்னு யோவான் ஒன்னாயிரம் ஏழாம் வசனம்,
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி.
அவர் ஒளியில் இருக்கிறது போல, நம்ம ஒளியில் இருந்தாலும் போல, ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறார். ஒளி வந்து ஒரே இடத்துல இல்லை, அது முன்னால போயிட்டே இருக்கு. நம்ம அது ஒரு இடத்துல இருக்குது, நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அது ஒளி மூவ் ஆயிரும், நம்ம இருளில் இருப்போம். ஒளி மூவ் ஆகும் பொழுது நம்மளும் அதோடு சேர்ந்து நடந்தோம்னா எப்பவுமே வெளிச்சத்தில் இருப்போம். ஒளி மூவ் ஆகும் பொழுது நம்ம அதே இடத்துல இருந்தா அது எப்படி? ப்ரோடெஸ்டன்ட் சபைகள் வந்து லுத்தர் உபதேசத்தில் வந்தாங்க, அங்கேயும் இருந்துட்டு இருக்காங்க. 400 வருஷமா இப்ப அங்கதான் இருக்கிறாங்க, அவங்க இருளில் இருக்கிறாங்க. அது எப்பெல்லாம் ஜான் வெஸ்லி வரும் பொழுது இவன் அவங்க அந்த உபதேசத்துல வந்தவங்க ஒளி மூவ் ஆகுது, அது வந்து சர்வேல இருந்து பிரதிபலிப்பாக்கு மூவ் ஆகுறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டமான மக்கள் நினைச்சிருந்தாங்க அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே இருந்ததுனால அவங்க வந்து வெளிச்சத்துல வர முடியல. அதுக்கு பின்பு பெந்தகோஸ்த காலம் வந்தது. இப்பொழுது வந்து என்றால் ஒன் மேன் மினிஸ்ட்ரி ஊழியம் வந்தது. இப்பொழுது மெனி மெம்பர்டு மினிஸ்ட்ரி, பிரைடு மினிஸ்ட்ரி, அநேக அங்கத்தினர்களை கொண்ட அந்த மனவாட்டி மூலமாக கிரியை செய்கிறார். அங்கே வெளிச்சம் வரும் பொழுது நான் தீர்க்க தேசிய விசுவாசிக்கிறேன், தீர்க்க தேசிய விசுவாசி சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடாது. இப்ப அந்த மனவாட்டி மத்தியில கிரியை செய்கிறார். அதனால இப்பொழுது வெளிச்சம் மூவ் ஆகிட்டே வருகிறது. மூவ் ஆகும் பொழுது நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னா அது போயிடும், நம்ம இருளில மாட்டிக்கணும். அல்ல, அவரதான் பைபிள சொல்லிருக்காரு, ஒளியில் இருக்கிற போல ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க குமாரன் இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப ரத்தத்தின் வரணும்னா ஒளியிலே நம்ம நடக்க வேண்டும். ஒளி மூவ் ஆகும் பொழுது நடந்து கொண்டே இருக்கும். நேற்று என்ன வெளிச்சம், இன்னைக்கு இல்ல, அது இன்னைக்கு வேற வெளிச்சம், நேற்று வேற வெளிச்சம். நேற்று தனத்துல வெளிச்சத்துல இருக்கக்கூடாது. சர்ச் வந்து ப்ரோக்ரெசிவ் ஆகிக்கொண்டிருக்கிறது, வார்த்தையானது ப்ரோக்ரெசிவ் ஆகிக்கொண்டிருக்கிறது, சன் வந்து அதிக பிரைட்ஸா இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம அந்தந்த இதுல வந்து சர்ச் எப்படி போகுதோ, வார்த்தை எப்படி மூவ் ஆகுதோ, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகணும். முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. அது கான்ஸ்டன்டா மூவ் ஆகிக்கொண்டே இருக்குது. அதனால சாண்டோட வார்த்தையை அதிக அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டு போகும் பொழுது அதை நம்ம பிலீவ் பண்ணி, அதை நம்ம கேட்ச் பண்ணி, நம்ம அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்மளும் குரோத் ஆகிட்டே போனா இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம சகல பாவங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பிளட் இஸ் அவைலபிள். அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவங்க ரத்தத்தின் கீழே இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்யறது, அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. அதனால உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும் நம்ம போயிட்டு அதுல போய் நம்ம டீல் பண்ணக்கூடாது. நம்ம பாலிட்டிக்ஸ்ல போய் டீல் பண்ணக்கூடாது. ஆனா பாலிடிக்ஸ் கண்டம் பண்ணும் பொழுது சிலர் வந்து போயிடறாங்க, சிலர் தூங்குறாங்கன்னு கண்டம் பண்ணாலே கோவப்படுறாங்க. நீங்க தூங்குறீங்கன்னு சொன்னாலே கோவப்படுது. அப்ப அந்த ஒரு ஆலோசனை கூட கேட்கறதுக்கு தாழ்மை இல்லைன்னா அந்த ஆத்மா எப்படி தேர்ந்த ராஜ்யம் போக முடியும்? பாச சொல்ல ரைட் தானே, நம்ம கத்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தூங்குறோம். வண்டி ஓட்டிட்டு போகும்போது தூங்குவீங்களா? தூங்கிலர் ஓட்டிட்டு போகும்போது தூங்குவீங்களா? கார் ஓட்டும் பொழுது தூங்குவீங்களா? ஆட்டோ ஓட்டும் பொழுது தூங்குவீங்களா? தூங்கல என்ன செய்யும்? அது மட்டும் முடிச்சிருக்க தெரியல. ஏன் வார்த்தையை கேட்கும் பொழுது தூக்கம் வருது? நல்லா பின்னால சிலர் சேர்ல உட்காந்து ஒரு அருமையா நல்ல வசமா இடம் கிடைச்சி போச்சுன்னு தூங்கினோம்னா அப்ப அதை தூங்கக்கூடாதுன்னு தெரியவில்லை. தேவனுடைய வார்த்தையினாலே மாஞ்சவில்லை. அவர் சொன்னா வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்க நேரால மனசாப்படுறாங்க. நீங்க எப்படியாவது தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணுமா அப்படின்னா, அங்க ஃபீட் வாஷிங் பண்ற இடம் இருக்கு, அங்க போய் உட்காருங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் இன்னைக்கு மட்டும் தூங்காதுங்கன்னு சொல்லல, ரொம்ப காலமா சொல்லிட்டுதான் இருக்கிறேன், புதுசா ஒரு அறிவிப்பு இல்லை. அதனால பாருங்க, சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இது அநேக காரியங்கள்ல டீல் பண்ணி கொடுக்கிறார்கள். அவ்வளவு உலகப்புறமான டீல் பண்ணும் பொழுது நம்ம அங்கெல்லாம் போக கூடாது. நீ ஸ்டே வித் தி வேர்ட், ஹல்லேலூயா, வீட்டை விட்டு வெளியே போகாத, ஸ்டே வித் தி வேர்ட். என்ன சொல்லுங்க, வரிசையை விட்டு விலகாதீங்க, ஸ்டே வித் தி வேர்ட், ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன ஆலோசனை சொன்னாலும் நம்ம திரும்ப தான் செய்யணும், அதுக்காக தேடக்கூடாது, போனா ஆபத்து தான், பாதுகாப்பு இல்லை. இயேசு ரத்தத்தை விட்டு நம்ம வெளியே போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக வரும். சின்ன காரியம், சின்ன ஆலோசனை சொன்னாலே சகிக்க முடியலன்னா, அந்த காலத்தில் தீர்க்க தரிசிகள்லாம் எவ்வளவு கடிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பைபிள் எவ்வளவு கண்டிப்பு இருக்கு, இயேசு கிறிஸ்து எவ்வளவு கண்டிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம எப்படி சகிக்க முடியும்? அதனால எக்காரணம் திட்டும், நம்ம வந்து இது வந்து திருத்துற இடமா இருக்கு, நம்மள எல்லாமே திருத்த வேண்டிய இடம், தேவனுடைய வார்த்தையை நம்ம திருத்துகிறது, கரெக்ஷன், இஸ் எ பிளேஸ் ஆஃப் கரெக்ஷன். அதனால ஆண்டவர் நம்மள கரெக்ட் பண்ணி நினைக்கிறது, பசுத்தாவியான அப்படி டீல் பண்ணும் பொழுது நம்ம ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய, நம்ம வெளியே போனோம்னா ஆபத்து. அங்க எவ்வளவு காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, குக்கல் கேட்குது, ஆனா நீங்க வெளியே போக கூடாது. வெளியே போனா ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார், அவங்க எகிப்தை விட்டு வெளியே வர முடியாது, சங்காரத்துக்குனால அவங்க பாதிக்கப்படலாம். அதனால நீங்க வீட்டை விட்டு விடிய காலம் வரைக்கும் போகக்கூடாது. அப்படி போகக்கூடாதுன்னா வீட்டுல இருந்து என்ன செய்யணும்? அவங்க பஸ்காவை பிரிப்பேர் பண்ண வேண்டும். ஆமே, பஸ்காவை பிரிப்பேர் பண்ணணும். அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நெருப்பினால சுட்டு நீங்க வந்து எல்லாத்தையுமே புசிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒரு பாகம் விடாதபடி எல்லாத்தையுமே, முழு ஆட்டுக்குட்டியை புசிக்கணும். ஈட்ட ஹோல்ல அங்கே கூக்கல் கேட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க என்ன செய்யாங்க? பஸ்காவை பிரிப்பேர் பண்றாங்க, அதை ரோஸ்ட் பண்றாங்க, தண்ணியில் அடிக்க கூடாது, அதை ரோஸ்ட் பண்ணி இதை கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கூட இவங்க அதை புசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, இவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா சஸ்டனன்ஸ், அவங்களுக்கு வந்து பராமரிப்பும் கிடைக்கிறது. ஆமே
ஆமே.
அதே ஆட்டுக்குட்டி என்ன செய்யறதால் அடிக்கப்பட்டு ரத்தம் வந்து பூசப்படும் பொழுது அந்த ரத்தம் வந்து இவங்களை பாதுகாக்குது, இவங்களுடைய ஜீவனை பாதுகாக்குது. ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் இவர்களுக்கு பாதுகாக்கிறது. ரெண்டாவது என்னது? அதை இவங்க சாப்பிட்டு பலப்படுறாங்க. ஆமே
ஆமே.
அதைதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமே.
அவருடைய ரத்தம் நம்மை பாவம் மரணம் எங்க பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிவிட்டது. நமக்கு வந்து விடுதலை கிடைக்கிறது, நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம அதை புசிக்கிறோம். ஆமே
ஆமே.
புசிச்சு பலப்படுறோம். இந்த காலத்துக்கு தான் நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? ரத்தத்தின் கீழ் இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு. அதை சொல்லது என்னது என்றால், ஈட்டிங் அண்ட் டைட்டிங், ஈட்டிங் அண்ட் டைட்டிங் அண்டர் த பிளட். நம்ம ஈட் பண்ணிக்கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுனா, காலில் பாதரட்சம் மாட்டிக்கொள்ளுங்க, கையில தவிய பிடித்துக்கொண்டு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா திடீர்னு ராத்திரியில வந்து என்ன செய்யணும்? சத்தம் கேட்கும், மார்ச் ஆன் என்று சத்தங்கள், நீங்க புறப்படுங்கள் என்று மோசிட்டு வந்து அந்த சத்தம் வரும்பொழுது இவங்க வந்து மார்ச் பண்ண வேண்டும். அந்த ராத்திரியிலே, அன்னைக்கு ராத்திரியிலே புறப்பட்டார்கள் எல்லா சார். அவங்க தட்டுமுட்டு ஜாமான்லாம் தூக்கிக்கிட்டு எல்லாரும் அன்னைக்கு ராத்திரியிலே பண்றாங்க. ஏன்னா எந்த நேரத்திலே அந்த கமாண்ட் வரும்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம இருக்கிறோம். இந்த ராபோஜி நாராயணக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து ரத்தத்தின் கீழ் இருக்கிறீர்களா? ரத்தத்தின் கீழ் இருந்தால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆமே
ஆமே.
ரத்தத்துக்கு வெளியே இருந்தா, மெசேஜுக்கு அப்பால் இருந்தால் நமக்கு வந்து பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம மெசேஜ் கீழே வரும்பொழுதுதான் ரத்தத்தின் கீழே வருகிறோம். அப்பொழுது அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தி இருக்கிறது. ஒன்னியவான் 1:7 அல்ல, வி ஆர் வெயிட்டிங் அண்டர் த பிளட். நம்ம ஈட்டிங் அண்ட் வெயிட்டிங், நம்ம புசிச்சு கொண்டு இருக்கிறோம், நம்ம காத்திருக்கிறோம், அந்த கமாண்டுக்காக காத்துக்கொண்டிருக்கோம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்னை புசிக்க வந்திருக்கிறீங்க. அப்பத்தின் ஒரு பாகத்தையும் திராட்சரசத்தின் ஒரு சிறு பாகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் வந்து பங்கு பெற வந்திருக்கிறீர்கள்.
ஆமென்.
இதை பங்கு பெற நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன வெயிட் பண்ணணும், எப்பொழுது மார்ச்சிங் ஆர்டர் வரும் வெயிட் பண்ணணும். அல்ல ஈட்டிங் அண்ட் வெயிட்டிங். நம்ம சுத்தி என்ன இருக்கு, வாதைகள் விழுகிறது, மரணம் வருகிறது, ஸ்பிரிச்சுவல் டெத், நேச்சுரல் டெத். எங்க போனாலும் சரி, மெட்ராஸ்ல எங்க போனாலும் ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்காம நீங்க இருக்க முடியாது. ஆம்புலன்ஸ் அங்க வந்தோடனே நீங்க உடனே ஓரத்துக்கு வரணும், நம்ம லெப்ட் சைடு வரணும், நம்ம ரைட் சைடு அந்த ஓட்டில் போனா அந்த வேன் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவன் நம்மளை முறைச்சு பார்த்துட்டு போவோம். அவன் வந்தா அவனுக்கு அங்க நம்ம விளையக்கூடாது, நம்ம லெப்ட் சைடுல விளையணும், அவனுக்கு ஃப்ரீயா இடம் கொடுக்கணும். எங்க பார்த்தாலும் கூக்குரல் கேட்கிறது, ஆம்புலன்ஸ் கூக்குரல் வந்து உலகம் முழுசும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம இன்னைக்கு பாதுகாப்பான இடத்துல இருக்கோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கும். எங்க பார்த்தாலும் டெத். பெங்களூர் இருந்து அருமையான சௌரமாக வந்திருக்கிறாங்க, அவங்களோட பேசும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், பெங்களூர்ல நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க, நீங்க நல்ல சதுக்கியில போயிட்டு நீங்க சேர்ந்துக்கிடலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல பாஸ்டர் இல்லையே, நல்ல சர்ச்சி இல்லையே அப்படிங்கிறாங்க. பாருங்க, அங்கேயும் வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் டெத், எல்லா இடத்துலயும் ஸ்பிரிச்சுவல் டெத். வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தில் இருக்கும். பாஸ்டர்கள் நிறைய இருக்கதான் செய்தாங்க, சர்ச்சஸ் இருக்கிறது, எந்த சர்ச்சையும் வந்து 100 பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு சில சர்ச்சு தான் 100 பேருக்கு மேல இருப்பாங்க. எல்லா பாஸ்டரும் 50 பேருக்கு கீழே தான் வச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க உலக எல்லா இடத்துல இருக்கிற பாஸ்டர் எல்லாம் திரட்டுறது. அவங்க பிலீவர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு சில சர்ச்சி பெருசா இருக்கு, ஆனா மெஜாரிட்டி சர்ச்சி வந்து இப்படிதான் இருக்குது. என்ன செய்யறது, அந்த மாதிரி ஒரு காலம், ஸ்பிரிச்சுவல் டெத். எகிப்தை தாக்கின கடைசி வாதை வந்து மரணம். இன்னைக்கு சபையை தாக்கிய கடைசி வாதை என்னவென்றால் ஸ்பிரிச்சுவல் டெத். எல்லாம் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறாங்க, ஆனா நம்ம ரத்தத்தின் கீழ் இருக்கும். அந்த ரத்தம் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்து நம்ம ஜீவனை பாதுகாக்க, அந்த ஆட்டுக்குட்டிய சரீரத்தை நம்ம சாப்பிடுவோம். இப்படி ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டார். என் ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பை தருது, நித்திய ஜீவனை தருது, நீங்க என்ன சாப்பிட்டு நீங்க ஜீவிங்கிறார். அதான் மனுஷகுமாரோட மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. யோவான் 6:53-54 சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு ஜீவன் உண்டு. எப்படி இவர் மனுஷன் மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு? நீ இது கடினமான உபதேசம் புரியல, ஆனா போயிட்டாங்க. ஆனா சீசர் வந்து அவங்களையும் ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கீர்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் யாருக்குள்ள போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு புரியல. ஆனா ராகோஜன் அன்னைக்கு அவர் சில்வர் அரைப்புறதுக்கு முந்தின நாள் வியாழன் ராத்திரியிலே ராகோஜன் ஆராதனை நடத்தும் பொழுது அப்பவும் புரிஞ்சிச்சு அவனுக்கு. அது வரைக்கும் அவங்க புரியாட்டாலும் இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை சொல்றார், அந்த வேலை வரும்பொழுது புரியும். இந்த வார்த்தை நமக்கு புரியலையே, நம்ம அதுக்காக ஜெபிச்சா ஒரு வேலை வரும்பொழுது பாஸ்டர் மூலமா அந்த செய்தி உங்களுக்கு வரும், அப்பொழுது உங்களுக்கு அது புரியும். அதுக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்பொழுது அந்த ஆண்டவர் வந்து இது என்னுடைய ரத்தம் என்று திராட்சரசத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிரெட்டை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய சரீரம் ஆகியும் அப்பந்தான் அவங்களுக்கு புரிஞ்சு. அந்த நேரத்தில் புரியல, அதனால சிலர் இது கடினமான உபதேசம் என்று போய்விட்டார்கள். நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் ரத்தம், ஜீசஸ் கூட சரி, அதைத்தான் நம்ம சாப்பிட்டு நம்ம ஜீவிக்கிறோம். ஆமே
ஆமே.
யூ ஆர் ஃபீடிங் ஆன் த அன்ஃபெயிலிங் பாடி தட் ஆஃப் தி சன் ஆஃப் மேன். ஆமே. அந்த லேண்ட் வந்து என்டைம் மெசேஜ் ஆயிருக்கு. இந்த லேண்ட் என்டைம் மெசேஜ் கூட நீங்க ஒரு 7 கொம்புகளையும் அங்க வந்து 7 கண்களை உடைய அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி, ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட். அன்னைக்கு அவர் மாம்சத்தில் இருந்தார், அன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டா இருக்கிறார். ஆனா யூத ஜனங்கள் நேச்சுரல் லேண்ட் பலி செலுத்தாங்க, நேச்சுரல் லேண்ட் பட் ரியல் லேண்ட். இன்னைக்கு வந்து 7 கண்களையும் 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடைய அந்த ஆட்டுக்குட்டி, த மெசேஜ் அதாவது வெளிப்படுத்த 5:6.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 30 மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம்.
இது அந்த இதுக்கு வந்து 7 கண்களும் 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தது. அடிக்கப்பட்ட வண்ணமா இந்த ஆட்டுக்குட்டி, இந்த மெசேஜ் நம்ம அந்த வார்த்தையின் கீழே வரும் பொழுது நம்ம பாதுகாப்பான இடத்துல வருகிறோம். கத்துடன் நாம பலத்து தூருகிறோம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீதிமணிகள் 18:10 நம்ம வாசிக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உங்களுடைய லைஃபை பிரசர்வ் பண்ணுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உங்களை சஸ்டைன் பண்ண வைக்கிறார், அதாவது பராமரிக்க வைக்கிறார். சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் செத்து போவோம். சாப்பாடு தண்ணி அவனுக்கு தேவை. அதனால அந்த லைஃபை பாதுகாக்கிறதும் அவர் தான், இந்த நம்ம மரணத்திலிருந்து தப்பிப்பிக்கிறதும் அவர் தான். ஆமென்,
ஆமென்.
அதனால நம்ம சந்தோஷமா இருந்த என்ன நீங்க அவர் எல்லாத்தையுமே பூசிங்க. இட் த ஹோல் லேம், ஹல்லேலூயா,
ஆமென்.
அது யாரையும் நீங்க பூசிக்க வேண்டும், எதையும் நீங்க மீதியா வைக்காதபடி எல்லாத்தையுமே நீங்க புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. யாத்திராம 12 வாசிக்கலாம், யாவையும்
அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கொட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கழுவீர்கள். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல்
பாருங்க என்ன செய்யால் நீங்க வந்து அதை யாவையும் புசிக்க வேண்டும். ஹெட், லெக், ஸ்டமக் எல்லாத்தையுமே புசிக்கணும், தொடைகள் எல்லாத்தையுமே புசிக்கணும். அதே போல ஈட் த ஹோல் லேம், ஹல்லேலூயா,
ஆமென்.
எலஜா மெசேஜ்ல காலையில சொன்னேன், ஆகாப் பாட்ச அவர் பிரசங்கம் பண்றார், ஜேசபெல் பாட்ச பிரசங்கம் பண்றார், அந்த எலஜா பாட்ச இருக்கிறது, அதன் பின்பு பிரைடு பாட்ச, அந்த சாரி பாத் ஊர்கிறைய பாட்டு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் பேசுவாங்க, நான் அதை மட்டுக்கு போக மாட்டாங்க. அதுதான் முக்கியமான பாட்ச். அங்க சாரி பாத் ஊர்கிறதை அங்க காட்சியில வரும்பொழுது அவள் என்ன செய்தாள், போஜன பலியை கொண்டாள். அதே போல ஈட் த ஹோல் லேம், எல்லா மெசேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே பிலீவ் பண்ண. சவுல் வந்து பாதிப்புறம் வந்தா முழுசுமா வர முடியல, காலானுக்கு புறப்பட்ட ஜனங்கள் முழுசுமா பாதையில வர முடியல, அதனால அவங்க லைஃப் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. நீங்க ஈட் த ஹோல் லேம், எல்லா வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசி என்ன சொல்லுகிறாரோ தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்து எல்லா மெசேஜையும் நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஈட் த ஹோல் வேர்ல்ட், தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையுமே புசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனை தருகிறது, அதுதான் நம்ம சஸ்டைன் பண்ணுகிறது.
ஆமென்,
ரத்தத்தை பூசி இருக்கிறாங்க, பாதுகாப்பு கிடைக்கிறது. பாதுகாப்பு கிடைக்கிறது மட்டுமல்ல, அது அவங்க புசிக்கிறாங்க. புசிக்கும் போது என்ன ஆச்சு, ஓல்டு பீப்புள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் தூக்கிட்டு போல, பெட்டோட தூக்கிட்டு போல, அவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த புது பலன் கிடைத்தது. ஆமென்,
ஆமென்.
அவனுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகியும் இல்லை, அவனுடைய கால்கள் வீங்கவில்லை, அவனுடைய வஸ்திரங்கள் பழசா போகல. 40 வருஷம் வரைக்கும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் கொடுத்து. அதே போல அந்த மெசேஜ் வந்து என்ன செய்யுது, நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது, உலகத்தை ஜெயிப்பதுக்கு, சாத்தானை ஜெயிப்பதுக்கு, சூழ்நிலைகளை ஜெயிப்பதுக்கு, நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை நம்ம ஜெயிப்பதுக்கு. இதை என்ன சொன்னா இதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. இந்த பஸ்தா ஆட்டுக்குட்டி அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்தது. வீட்டா இருக்கிற எல்லாருமே சரியாயிச்சாங்க. நம்ம விசுவாசத்தோடு பங்கு பெறுவோம் என்றால் வார்த்தையிலே நம்ம பங்கு பெறும் பொழுது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து அங்க வந்து அதுல நம்ம பங்கு பெறும் பொழுது நமக்கு அதோடு கூட சேர்ந்து எல்லாத்தையுமே ஆண்டவர் தருகிறார். ஆமே, உங்களை விடியற்கால வரைக்கும் நீங்க அதை விட்டு வெளியே வரக்கூடாது. ஜமக்காரனை பார்த்து ஜமக்காரனே நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது ராத்திரியும் வருது பகலும் பொழுதும் விடியுது அப்படிங்கிறான். என்ன அப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் வருமா? ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது. வெளிச்சமும் இருக்குது, மந்தாரமும் இருக்கிறது. சவரியாதிக்கு தேசியில அமிதமா சொல்லி இருக்கு. ஒரு பொழுது வெளிச்சமும் ஒரு பொழுது மந்தம். எப்படி பகலும் ராத்திரியும் ஒரே நேரத்தில் வரும்? ஆனா அங்க தீர்க்க தேசி அமிதமா சொல்லுகிறார், ராத்திரியும் வருது பகலும் வருகிறது, அதன் மீது சாயங்காலத்தில் வெளிச்சம் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 14:6 வாசி,
அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
என்னதுன்றால் ஒருவேளை வெளிச்சமாகும், மப்பும் மந்தாரமா இருக்கும். இரவும் வருகிறது, அதே சமயத்தில் பகலும் வருகிறது. உலகத்துக்கு இரவு வருகிறது, ஒருவரும் பிரியச்சு கூட ராக்காலம் வருகிறது. ஆமேன்,
ஆமேன்.
கைவிடப்படுகிறவனுக்கு ராக்காலம் வருது, நமக்கு வந்து விடிய காலம் வருது. ஹல்லேலூயா, நீதியின் சூரியன் உதிக்கிறது. அதான் ரெண்டும் ஒரே நாட்டில் வருது. அதனால நமக்கு வந்து ராப்சர் வரும்பொழுது உலகத்துக்கு இருள் வரும், உபத்திர காலம் வரும், நமக்கு வந்து விடிய காலம் வரும், நீதியின் சூரியன் மேல உதிக்கும். ஆமேன்,
ஆமேன்.
ரெண்டும் ஒரே நாட்டில் வருது. அப்படி உலகத்தில் வருமா? இதாவிக்கிறப்புறமா ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது. நமக்கு வந்து விடிய காலத்து வெளிச்சம் வருது, அவங்களுக்கு வந்து என்ன சென்றால் காரிருள் வருகிறது. ராக்காலம், ஒருவரும் கிரியல் செய்யக்கூடாத ராக்காலம் அவர்களுக்கு வருகிறது. இதுதான் நடக்க போற காரியம். அதுதான் ஒருவேளை உங்களுக்கு நம்ப நம்பவில்லை என்றாலும் நடக்க போறது, நடக்க போறது. டோர்ஸ் புரோக்கர் என்ன மாற்றவே முடியாது. ஒரு காலம் மாத்த முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அது நிறைவேறும். நீங்க அதுல மூவ் ஆனா நீங்க அதை பங்கு பெறுவீங்க. நீங்க மூவ் ஆகாதபடி அந்த இருந்த இடத்துல இருப்பீர்கள் என்றால் அது நிறைவேறிட்டு போயிடும். அதுல கொஞ்சம் பேர் பங்கு பெற்றுட்டு போயிருவாங்க. நம்ம ஏமாந்து போவோம். காட்ஸ் வேர்டை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கடைசி காலம் லகவிக்கா இருக்கும், உலகம் சோகமா இருக்கும், அக்யூரேட்டா நிறைவேறுது. அப்பொழுது ஏழாம் தூதனை அனுப்புது அந்த செய்தி தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஒரு கூட்டமான ஜனங்கள் வந்து புத்தியுள்ள கன்னிகளாக மாறுவார்கள். அவங்க அனாய்ச்சி பெறுவாங்க. அது நிறைவேறிட்டு இருக்குது. அதை எப்படியும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதே போல ஒரு நாள் அந்த ஒரு நாள் வரும் பொழுது, அந்த விடிய காலம் வரும் பொழுது, நம்ம வந்து வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவோம். இது நமக்கு பாடி சேஞ்ச் ஏற்படும், நமக்கு ராப்சர் ஏற்படும். ஆமே. அதனால விடிய காலம் வரைக்கும் நீங்க ரத்தத்தின் கீழே இருக்க வேண்டும். வீட்டை விட்டு போக கூடாது. வெளியே என்ன கூக்கரில் கேட்டாலும், எவ்வளவு சத்தம் அதிகமா இருந்தாலும், வீட்டு வாசல பூட்டிட்டு நீங்க உள்ள உட்காருங்க, வெளியே போவாதுங்க. இன்னைக்கு அவிதமான ஒரு காலத்தில் எங்க பார்த்தாலும் ஆபத்து, எங்க பார்த்தாலும் துச்செய்தி, பல வேதனையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்து அதுல கவனம் செலுத்தாதீங்க. நீங்க உங்க ஆத்மாவுக்கு கவனம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ரத்தத்தின் கீழ் வாங்க. பஸ்காரை ஆயத்தம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. விடைக்கால வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பொழுது விடியும் வரைக்கும் பஸ்காவை புசுவீங்க. ஒண்ணு கூட மீதியா வச்சாதுங்க. எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. ஈட் த ஹோல் வேர்ல்ட். இதை தீர்க்கதரிசி மூலமா கொடுக்கப்பட்ட எல்லாத்தையுமே பிலீவ் பண்ணுங்க. ஆதியிலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் சொல்லப்படுற எல்லா வெளிப்பாடையும் விசுவாசிங்க. எந்த ரிசர்வேஷன் வைக்காதுங்க. உங்க இதயத்தில் எந்த விதமான ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. முற்றிலும் நீங்க கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்க. பிலீவ் ஆல் த வேர்ட். ஹல்லேலூயா. பிளட் தான் நம்ம வந்து பாதுகாக்குது. பிளட் தான் நமக்கு வந்து பராமரிக்கிறது. ஆமென். எல்லாம் ஜீசஸ் தான். ஜீசஸ் தான் நம்மளை பாதுகாக்கிறார். ஜீசஸ் தான் நம்ம போதிக்கிறார், போஷிக்கிறார். எத்தனையோ நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம இப்பொழுது மிட் நைட் ஹவர்ல வந்திருக்கோம். உலகம் வந்து இன்னைக்கு மிட் நைட் ஹவர்ல வந்திருக்கிறது. நம்ம அவிசுவாசத்துக்கு கதவை அடைத்து மற்ற காரியங்களுக்கு நம்ம கதவை அடைக்க வேண்டும். ஷட் த டோர் ஃபார் அன்பிலீஃப். அவிசுவாசத்துக்கு நம்ம கதவை அடைத்து நம்ம இன்னை லேண்டை ஈட் பண்றதிலே நம்ம சிரத்தை செலுத்த வேண்டும். நமக்கு எப்பொழுது மார்ச்சிங் ஆர்டர் வரும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு அந்த ஆர்டர் வரும். அது மோசஸ் வந்து அது ஆர்டர் வரும் பொழுது அந்த நேரத்தில் நீங்க வந்து அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இப்பவுமே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி வச்சுடுங்க. இப்பவுமே நினைச்சுங்க. காலில் செருப்பை போட்டு விடுங்க. கையில தடியை பிடிச்சுங்க. நீங்க பிரயாணம் பண்ணது இப்பவுமே ஆயத்தமா இருங்க. ஹல்லேலூயா. அதனால இருந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் இயேசுவை நம்ம சந்திக்க வேண்டும். உலகம் என்ன இருக்கிறது? கூக்கல் போடுங்கிறது. பல காரியங்களை பேசி குழப்பி பிரச்சனைகளை ஏற்படுத்தி இதுதான் இருக்கிறாங்க. சில டாக்டரும் தெரிஞ்ச உடனே அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ பெரிய தெரிஞ்ச மாதிரி. இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் மெசேஜ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு பாஸ்டருக்கு இங்கிலீஷ் தெரியணும். ஏன்னா செய்தி எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்ச உடனே, நாலஞ்சு புசத்தை படிச்சுட்டு ஏதோ தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த பாஸ்டரோட நிறைய தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி அவங்க வந்து தங்களை போஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது அந்த நேரம் இல்லை. நம்ம பிலீவ் ஆல் த வேர்ட். ஹல்லேலூயா. எல்லா வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது மார்ச்சிங் ஆர்டருக்காக நம்ம காத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காகவும் அந்த நாளிகைக்காகவும் காத்துக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த ராஜாவு போல நம்முடைய குடும்பத்தார் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வர வேண்டும். லேண்ட் வந்து ஃபார் எ ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மோசஸ் சொல்லி இருக்கிறார். அதே போல நம்முடைய ஃபேமிலிக்காக தான் பாஸ்கல் லேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம குடும்பத்தில் ரசிக்கப்படாதவங்களை ரசிப்பில் கொண்டு வாங்க. அதை நீங்க வந்து தவற விடாதீங்க. உங்களுக்கு ஆத்ம பாரம் இருந்தா நீங்க வந்து உங்க வீட்டில் பின்வாங்கி போன ஆத்மாக்கள், உங்க வீட்டில் ரட்சிப்புக்கு வராதவங்க நீங்க ட்ரை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிராமிஸ் சொல்லியிருக்காரு. லேண்ட் வந்து நம்மளுடைய வீட்டாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள நம்ம ட்ரை பண்ணுவது நம்முடைய முயற்சி எடுக்க வேண்டும். அவங்க ரத்தத்தின் கீழே கொண்டு வர வேண்டும். அவங்க பஸ்ட் ஆட்டுக்குட்டியை புசிக்க செய்ய வேண்டும். எத்தனை பேர் ராகவோதனை எடுக்காம இருக்கிறாங்க. ஞானசானம் எடுத்தும் அவங்க பஸ்ட் ஆட்டுக்குட்டியை புசிக்க முடியாம இருக்கிறாங்க. அதை வந்து அந்த கணவனோ மனைவியோ அந்த பேரண்ட்ஸோ அவங்களுடைய பொறுப்பு ராகவோதனை எடுப்பதற்கு அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவங்களுடைய தீய பழக்கங்களை அப்புறப்படுத்தி ஆயத்தப்படுத்துவது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால்தான் அவங்க வீட்டார் எல்லா வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒருத்தர் கூட வெளியே நிற்க கூடாது. எல்லாரும் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே கூட்டிட்டு வந்து கதவை பூட்டிக்கிட்டு பஸ்காவை புசிச்சு கொண்டு நீங்க சந்தோஷமா இருங்க. அது எவ்வளவு கூட்டல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்னைக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிது. ஹலோ, நான் ஒரு வருஷமா நீங்க அடிமத்தனத்தில் இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கி. ஹலோ, உலகத்துல நாம் ரொம்ப நாளா ஜீவிக்கிறோம், இந்த சரீரத்தில் ரொம்ப நாளா குடியிருக்கிறோம். அந்தபடி எனக்கு வேற வீடு தேவை, இந்த வீடு பழசா போச்சு, எனக்கு வேற புது வீடு தேவை. ஹலோ, இந்த உலகத்துல நம்ம மூணு பரிமாணத்துக்குள்ள அடிபட்டு கிடக்கிறோம், அடப்பட்டு கிடக்கிறோம். இதுல இருந்து எனக்கு டெலிவரன்ஸ் தேவை. இந்த பொல்லாத மக்கள் மத்தியில நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அண்டவரே எனக்கு டெலிவரன்ஸ் தேவை. ஹலோ, 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தார்கள், நம்ம 60-70 வருஷமா உலகத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கலாம், என்னைக்கு நமக்கு டெலிவரன்ஸ் வரும்? நீங்க இந்த பஸ்டா கூட்டியை புசிச்சு கொண்டே இருக்க திடீரென்று அந்த ஆர்டர் வரும். இப்பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான். அதனால வேற சர்ச்சைகள் இருக்கிறது, பல டீபேட் பண்றவங்க இருக்கிறாங்க, அநேக ஃபால்ஸ் டாக்டின் இருக்கு. முத்திரைகள் தடுக்கப்பட்ட பிறகு அநேக ஃபால்ஸ் டாக்டின் வந்திருக்கிறது. அவங்கவுங்க ஒவ்வொரு டாக்டரை பேசிக்கொண்டு ஒரு சில ஆத்மாக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவருடைய லைஃப் எப்படி இருக்குது, அதை கூட சிந்திக்கதில்லை. இவங்களும் சரியில்லாதனால, இவங்க ஆண்டவர் முன்குறிக்கப்படாதனால அந்த மாதிரி ஆத்மாக்கள் ஒரு பின்னால போறது. கடைசி நேரத்தில் அப்படிதான் நடக்கும். நீங்க லூஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ரத்தத்தின் அடியில் கொண்டு வாங்க, சேப்பனல் கையில் கொண்டு வாங்க. விடைக்காலம் வரைக்கும், ராட்சர் வரும் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதங்க. யார் என்ன ஃபால்ஸ் டாக்டிங் கொடுத்தாலும் கதவை அடைங்க. யார் என்ன குழப்பத்தை கொண்டாந்தாலும் அவங்களை அப்புறப்படுத்துவோம். நமக்கு நம்ம ஷட் த டோர் ஃபார் அன்பிலீஃப், ஷட் த டோர் ஃபார் ஃபால்ஸ் டாக்டிங். கள்ள போர்கள் அழைக்கப்படாத போர்களுக்கு செவி கொடுக்காதீங்க. அதெல்லாம் கண்டு சொன்னார். ஆண்டவர் நமக்கு தெளிவான வார்த்தையை, கிளியர் விஷன் கொடுக்கும் பொழுது அதுல ஸ்டேட், அதுல கடைசி வரைக்கும் நீங்க நிலைச்சிருந்தா, விடிய காலம் வரைக்கும் நீங்க வெளியே போகாதபடி இருந்தா, நீங்கள் உங்களுக்கு வந்து எகிப்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இந்த பாவ தரிசனத்திலிருந்து, இந்த பாவ உலகத்திலிருந்து விடுதலை, இந்த அழிஞ்சு போற இந்த சரீரத்திலிருந்து விடுதலை. எத்தனை விடுதலை பார்க்கும். அதுதான் ஆண்டவர் இந்த பஸ்காவை பிசிக்க சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம பங்கு பெறுவோம், அப்பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளை கூட்டித் தருவார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் வருமளவும் என்ன நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள். இந்த அப்ப மனதின் சரீரத்துக்கு அடையாளமாயிருக்கு. என்ன நினைவு கூறும்பொழுதெல்லாம் நீங்கள் இதை செய்யுங்க. அதனால இந்த அப்பத்தை பிசித்து இந்த ரத்தத்தை இந்த திராட்சை பானப்பனருக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு கால பொய்யாக மாறாது, அது நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். எல்லாருக்கும் அத்தனைக்கு நம்ம செட்டிப்போம். கேட்டாவே மக்கு சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீஸ். என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்திரந்தோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்திரந்தோ, எங்களை தாரை மட்டும் தாழ்த்தியோ சந்தீவிட்டோ வந்து தரங்களில் ஏற்று என்றும் நடக்கும், ஏற்று என்றும் நடக்கும். கல்வாரி அன்பை என்னிடம் எழை தங்கள் கலந்திடுமே, கத்தரும் பாடுகள் போதும் நினைத்தா என்னிடும் கல்வாரி அன்பை எண்ணீர்ந்திடுவோ, கத்தரும் பாடுகள் போதும் நினைத்தால் என்னிடும். நான் உங்களுக்கு பெற்றதை கத்தரில் பெற்றுக் கொண்டேன். என்ன கத்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கிற எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன், கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆத்தனை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆத்தனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுவோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்துங்கள். ஜீவானந்த அவர்களும் வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம அவரை எழுந்து நின்று காணிக்கையினாலே கத்தரை கனப்படுத்தலாம்.
பாடலின் 298 என்னையின் ஆனந்தம், என்னையின் ஆனந்தம் சொல்லக்கூடாது. பாடல் 298
Right.
கர்த்தாயேசுவேமே சோத்ரிக்கு நீர் எங்களுக்காக பலியாக சிலுவையிலே மரித்து அந்த மீட்பை நினைக்கத்தக்கதாக நாங்கள் அன்றே இந்த பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். எங்களை ஜீவனை பாதுகாக்கிறீர், எங்களை நீர் போஷித்து பராமரிக்க. அந்த ஆட்டுக்குட்டி தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. நாங்கள் அதோடு கூட உங்களுடைய சரீரத்தோடு ரத்தத்தோடு இன்றைக்கு தந்து அடையாளப்படுத்தும்படியாக எங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக இந்த பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ஜீவன் எங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்கட்டும். உலக வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதியும், நித்திய ராஜ்யத்துக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். இதில் பங்கு பெற அனைவரும் ஆகாயத்திலே சந்திக்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். ஒரு ஆத்மாவாலும் இழக்கப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. இங்கே இருக்கிற அனைவரும் வெட்டிங் ஷப்பரில் இருக்க உதவிச்சு அந்த வெட்டிங் ஷப்பர் சீக்கிரமாய் வரட்டும். கர்த்தாவே மெத்துதிக்கிறோம். எத்தனை பேருக்கு அன்று சத்தியமானது கிடைக்கவில்லை, நல்ல சபை இல்லை, போதவர் இல்லை, அவ்விதமான சூழ்நிலை எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறது. விதமான வீழ்ச்சி அடைஞ்ச நேரத்திலே நாங்கள் வார்த்தையை பற்றிக் கொண்டிருக்கோம், நடுராத்திரியிலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு அந்த மாச்சான் என்று தானே ஆண்டவரே, அந்த சத்தத்துக்காக அந்த கண்ணாந்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனின் கத்திரா இயேசுவேதா, நீங்கள் மங்கள் பெடுக்கிற எல்லாருக்கும் நீர் ஆரோக்கியத்தை தருகிறார். இந்த பந்தியில பக்தர்கள் ஆரோக்கியத்தை தாரும், பலத்தை தாரும், ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும். என்னை எல்லா நன்மைகள் தேவைப்படும், என்னென்ன பிரயோகிக்க இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. பிரயோஜனம் பற்றி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேல இறக்கமாயிரும் ஏராளமான காணிக்கை தசோபாங்கள் எல்லாத்தையும் நீர் அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்
கொள்ளும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.